SBS தமிழ்.
ஐதீகத்தில் நம்புவதை போல என்னுடைய உயிரை யமன் பறித்து விட முடியும் என்று நான் கருதவில்லை, பறிக்க முடியாததுதான் சொல்லுகின்றேன். என்ன இவ்வளவு நெஞ்செழுத்தம் என்பதற்கு, என்ன அகம்பாவம், என்ன ஆணவம் என்று நீங்கள் கருதுவீர்களே? அதாவது நான் சொல்லுகின்றேன், மாமன் நான் கிள்ளி வளவன் இறந்து விடுகிறான். இறந்து விட்ட கிள்ளி வளவனை காண புலவர் ஓடி வருகிறார். ஓடி வந்த புலவர் கிள்ளி வளவனுடைய உடல் மாளிகையை வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து ஒரு தமிழ் கவிதை பாடுகிறார். செற்றென்று ஆயினும் செயற்றென்று ஆயினும் உற்றென்று ஆயினும் உயிவின்று மாதோ பாடுதல் போல கைதொழுது எத்தி இறந்தென்று ஆக வேண்டும் என்று அர்த்தம். யமன் உன்னை எப்படி கொள்ளை கொண்டிருப்பார் என்று எண்ணி பார்க்கிறேன் கிள்ளி வளவா. அவன் உறவினரை போலவோ உற்றாரை போலவோ வந்து உன்னுடைய உயிரை கொண்டு போயிருக்க முடியாது, அல்லது பகைவனாக வந்தும் உன்னுடைய உயிரை கொண்டு போயிருக்க முடியாது. உன்னுடைய உயிரை அவன் கொண்டு போய் எந்த முறையை கையாண்டிருப்பான் என்றால், தமிழ் புலவனை போல கைதொழுது ஏற்றி ஒரு இடத்தில் இறந்தல்லவா அவனுடைய உயிரை பெற்று போயிருக்க வேண்டும். இடத்துல உயிரை பிச்சை கேட்டு எடுத்து போயிருப்பான் என்று. எப்பொழுது அந்த பிச்சையை கொடுத்தானாம்? தமிழுக்காக, தமிழ் புலவருக்காக அந்த பிச்சையை கொடுத்தான், உயிரையே கொடுத்தான் என்றால். அப்படி உயிரை கொடுக்கிற ஒரு காலமாக வரை நேரத்திலே கொடுப்பேன் அல்லாமல் வேறு யாருக்கும் தரமாட்டேன். அந்த உயிர் நிச்சயமாக நீங்கள் எண்ணுகிறபடி 100 ஆண்டுக்கு மேலும் இருக்கும். அதற்கு உள்ளே கொடுக்க வேண்டும் என்றால் அது தமிழுக்காக, தமிழருக்காக, தமிழ் நாட்டுக்காக, தமிழ் கலைக்காக, தமிழ் பண்பாட்டுக்காக, தமிழ் இலக்கியத்திற்காகத்தான்.
காலனை காலால் உதைக்காவிட்டாலும் தான் சும்மா உயிர் துறக்க மாட்டேன் என்று கூறிய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அண்மையில் மறைந்திருந்தாலும் தமிழ் இலக்கிய உலகில் ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளவர். சுமார் 540 நூல்களை அவர் எழுதியுள்ளார். அவர் எழுதிய தொல்காப்பிய பூங்கா, காலப்பேழையும் கவிதை சாவியும், கவிதை மலை 3 தொகுதிகள், தென்பாண்டி சிங்கம், பாயம்புலி பண்டாரவன்னியன், பொன்னர் சங்கர், முத்துக்குளியல், பராசக்தி, மனோகரா மற்றும் பூம்புகார் என்ற ஓரங்க நாடகங்கள், கலைஞரின் சிறுகதைகள் என்று 12 நூல்களை தேர்வு செய்து பாரதியார் பல்கலைக்கழகம் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளது. இந்திய அரசியலில் இலக்கிய ஆற்றல், அரசியல் பார்வை மற்றும் சமூக சீர்திருத்தம் ஆகியவற்றை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து செயல்படுத்திய ஒரு சில தலைவர்களுள் முன்னாள் முதல்வர் கருணாநிதியும் ஒருவர். தமிழ் மக்களுக்கும் அவர்களுடைய பண்பாட்டுக்கும் தமிழ் மொழிக்கும் தனிப்பட்ட முறையில் அவருக்குள்ள அக்கறையை அவருடைய இலக்கிய நயம் எடுத்து காட்டுகிறது. கலைஞர் கருணாநிதியின் எழுத்துக்கள் பெரியார் அண்ணாவின் அரசியல் பாரம்பரியத்தையும் சுப்பிரமணிய பாரதியாரின் இலக்கிய பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கின்றன. முறையான கல்லூரி கல்வியை அவர் முடிக்காவிட்டாலும் பழைய தமிழ் இலக்கியங்களை கற்றுத் தேர்வதில் அவருக்கு எந்த தடையும் இருந்ததில்லை. இதழியல், சினிமா, நாடகம் மற்றும் பேச்சாற்றல் ஆகியவற்றை தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக வெற்றிகரமாக பயன்படுத்தியவர் இவர். கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய நயம் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்காக தமிழில் புது கவிதைக்கு ஒரு தனி இடத்தை அமைத்துக் கொடுத்த கவிஞர் மு. மேத்தா அவர்களையும், திராவிட இயக்கக் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டுவரும் சாதி ஒழிப்பு, ஆதிக்க எதிர்ப்பு, தாய்மொழி பற்று, பெண் விடுதலை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை தமிழகமெங்கும் தன் எழுத்து மூலமும் பேச்சு மூலமும் பரப்பி வரும் சு. ப. வீரபாண்டியன் அவர்களையும் தொடர்பு கொண்டு கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய நயம் குறித்து அவர்களது பார்வைகளை பதிவு செய்துள்ளோம். தனது சமூகத்தில் இயல்பாக பார்ப்பவற்றை அழகாக பதிவது கலைஞர் கருணாநிதியின் தனி கைவண்ணம் என்று ஆரம்பித்தார் கவிஞர் மு. மேத்தா.
இலக்கியம் என்பது வாழ்க்கையினுடைய போட்டோ. ஒரு ஒரு நல்ல புகைப்பட கலைஞன் வந்து பார்க்கிறவர்களை அப்படியே பதிவு செய்து வைக்கிறான். ஒரு நல்ல ஓவியன் பார்ப்பதை அப்படியே அவர்களுடைய உருவத்தை அல்லாட்டி இயற்கையினுடைய எழிலை அவன் தன்னுடைய சூரியைகளினால் பதிவு செய்து வைக்கிறான். அது மாதிரி ஒரு கலைஞன், ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் தனக்கு எதிரே இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய அழகுகளை, அவலங்களை எழுத்துக்களால் பதிவு செய்து வைக்கிறார். கலைஞர் வெறும் கலைஞன் மட்டுமல்ல, கவிஞன் மட்டுமல்ல, எழுத்தாளர் மட்டுமல்ல, ஒரு தலைவன், ஒரு தேசத்தினுடைய, நாட்டினுடைய, மக்களினுடைய உயிர் துடிப்பாய் விளங்குகிற ஒரு கலைஞன். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பீடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய, மக்களினுடைய உள்ளங்களில் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய ஆற்றலை பல்வேறு வகைகளிலே வெளிப்படுத்துவார். அவருடைய ஆளுமை, ஒரு ஆட்சி திறன், அவருடைய சொல்லாட்சி திறன், அவருடைய எழுத்தாட்சி திறன், அவருடைய கவிதை, அவருடைய கட்டுரை, அவருடைய பார்வைகளை அவர் பகிர்ந்து கொள்ளும் விதம், இவற்றிலெல்லாம் ஏதாவது ஒரு செய்தி இருக்கும். செய்தி இல்லாமல் ஒரு தலைவனுடைய செயல்கள் இருக்காது. தலைவன் செயல்கள் எல்லாம் செய்தி இல்லாமல் இருக்குமே ஆனால் அந்த தலைமை ஒரு தகுதியான தலைமையாக ஆகாது. ஒரு தலைமையினுடைய செயல்களுக்கெல்லாம் ஒரு செய்தி, சமூகத்துக்கான செய்தி, பாதிக்கப்பட்டவர்களுக்கான செய்தி, பங்களிப்பாளர்களுக்கான செய்தி, ஒரு தேசத்தினுடைய சர்வதேசத்தினுடைய உயர்வுக்கான செய்தி இருக்குமே ஆனால் அவர்கள் தான் உயர்ந்த தலைவர்கள். அந்த தலைவர்களுடைய செய்திகளை ஒரு கலைஞராக இருக்கிற போது, கலைஞர் ஒரு இலக்கிய படைப்பாளியாக இருக்கிற போது அந்த செய்திகளை அவர் எப்படி நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார், எப்படி விளக்குகிறார் என்பதிலேதான் அவருடைய உன்னதமான இலக்கிய படைப்புகளினுடைய ஆளுமை இருக்கிறது.
அரசியலுக்காகத்தான் இலக்கியத்தை தேர்ந்தெடுத்தார் கலைஞர் கருணாநிதி என்று ஆரம்பித்தால் சுப வீரபாண்டியன்.
தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 14 வயதில் பொது வாழ்விற்கு வந்தார். அப்படி வருகிற போது அவர் ஒரு கையில் அரசியல், இன்னொரு கையில் இலக்கியம் என இரண்டு ஆயுதங்களை ஏந்தி வந்தார். அரசியலுக்காகத்தான் அவர் இலக்கியத்தை முதலில் கையில் எடுத்தார் என்பது உண்மை. அவர் மாணவ நேசன் என்று ஒரு இதழை தொடங்கியதும், கையெழுத்து ஏடாக கருத்துக்களை எழுதியதும் ஒரு இலக்கியத்தின் தொடக்கம்தான் என்றாலும், அந்த இலக்கியம் என்பது தான் கொண்ட அரசியலுக்கு உறுதுணையாகத்தான் அது அமைந்தது. ஆனால் காலப்போக்கில் இலக்கியம் என்பதே அவரிடத்தில் தனியாக ஒரு வளர்ச்சியை பெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம்.
அவரது இலக்கிய துறையில் முதலில் கைகொடுத்தது திரைப்பட துறை என்பதையும் அதற்கான காரணத்தையும் கூறினார் சுபவி.
ஏறத்தாழ் 1938 உள்ளே வந்த அவர் 40களின் இறுதியிலேயே பொதுவான இலக்கியங்கள் எல்லாவற்றையும் எழுத தொடங்கினார். அவருக்கு முதலில் கை கொடுத்தது திரைப்படத்துறை என்று சொல்லலாம். திரைப்படத்துறையில் 40களின் இறுதியில் அவர் எழுதிய உரையாடல்கள் மிக புகழ்பெற்றவனாக அப்போதே அமைந்தன. ஒரு வில்லன் பாத்திரத்தை கூட மக்கள் ரசிக்கிற மாதிரி அவர் எழுதியிருந்தார். அதற்கு இரண்டு திரைப்படங்களை நாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஒன்று மந்திரி குமாரி, இன்னொன்று திரும்பிப்பார். எனவே அப்படி தன் எழுத்து நயத்தால் மக்களை கவர்ந்த கலைஞர் அவர்களுக்கு 50களின் தொடக்கத்திலேயே ஒரு பெரிய செல்வாக்கு வந்து சேர்ந்தது. 1952 வெளிவந்த பராசக்தி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அந்த பராசக்தி திரைப்படத்திலேதான் பெயர்களை போடுகிற போது நடிகர்களுக்கு மட்டுமே கைதட்டக்கூடிய அந்த மக்கள் அந்த பராசக்தி படத்தின் பெயர் வரிசை வருகிற போது கதை வசனம் மு கருணாநிதி என்பதை பார்த்துவிட்டு அரங்கம் ஆர்ப்பரித்தது. அந்த அளவுக்கு அவருடைய தமிழ் எழுத்து புகழ் பெற்றதாக இருந்தது. அப்போது தொடங்கி அவருடைய எழுத்தும் அதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒலிக்கின்ற விதமும் மக்களிடத்திலே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின.
கலைஞரது வசனங்கள் எல்லாம் புதுக்கவிதை என்கிறார் மு மேதா.
இன்றைக்கு நாம் புதுக்கவிதை என்று போற்றி பேசப்படுகிற கவிதை உலகத்தில தலைவர் கலைஞர் அவர்களுடைய திரைப்பட வசனங்களை ஒப்பிட்டு பார்க்குமாறு நான் வேண்டுகிறேன். கலைஞருடைய திரைப்பட வசனங்கள் அத்தனையும் புதுக்கவிதைகள் என்று சொன்னால் அது ஒன்றும் தவறல்ல. புதுக்கவிதைகள் ஒரு வடிவத்திலே வார்க்கப்பட்டவை. கலைஞருடைய திரைப்பட வசனங்கள் வடிவத்தின் சுதந்திரத்தோடு வார்க்கப்பட்டவை, அவ்வளவுதான். கோவில் கூடாது என்பது அல்ல எங்கள் கொள்கை. கோவில் கொள்ளைக்காரர்களின் கூடமாக மாறிவிடக் கூடாது என்பதே எங்களுடைய கொள்கை என்று சொல்லி சொல்லுகிற போது அதன் உள்ளே ஒரு கவிதை, ஒரு புது கவிதை, ஒரு சமூகத்தினுடைய விழிப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடாக ஒளிந்திருப்பதை நாம் பார்க்கிறோம்.
தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் பாமர மக்களுக்கும் எடுத்து வந்தவர் கலைஞர் என்று சிலாகித்து சொன்னார்கள் சுபவீரபாண்டியனும் மு மேதா அவர்களும்.
நாடகத்துறை சார்ந்து, திரைப்படத்துறை சார்ந்து அவருடைய இலக்கியம் பரிணமித்தது என்பது ஒரு பக்கத்தில் என்றால், பிறகு அவர் முழுக்க முழுக்க இலக்கியமாகவே பல செய்திகளையும் எழுத தொடங்கினார். நாம் அந்த திரைப்படங்களில் வருகிற நாடகங்களை கூட கவனித்து பார்த்தால் அவை ஓர் இலக்கிய ஓவியமாகவே திகழும். பிறகு கலைஞர் அவர்கள் அரசியலை தாண்டி முழுக்க முழுக்க இலக்கியம் நோக்கியே எழுதிய நூல்கள் இன்றும் நம்மிடத்திலே இருக்கின்றன. குறிப்பாக 3 நூல்களை நாம் சொல்லலாம். தொல்காப்பிய பூங்கா, சங்கத்தமிழ், குறளோவியம். இவை 3 அரசியல் கலக்காத இலக்கிய நூல்கள். அவற்றுள்ளும் சங்க இலக்கியத்தையும் திருக்குறளையும் எழுதுவது கூட நமக்கு புரிகிறது. ஆனால் தொல்காப்பியத்தை உள்வாங்கி எளிமையாக ஒரு நூலை கொண்டு வருவது அத்தனை எளிதன்று. தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழில் பட்டம் பெற்றவர் இல்லை, பொதுவாகவே எந்த பட்டமும் பெற்றவர் இல்லை. அவருடைய படிப்பும் அவருடைய உழைப்பு தான், சொந்த முயற்சியில் தான் அவர் அனைத்து இலக்கியங்களையும் கற்றுக்கொள்கிறார். இலக்கியவாளர்களுக்கு இணையாக அந்த நூல்களில் பல செய்திகளை தருகிறார். பொதுவாக குறளோவியம் என்று நான் எடுத்துக்கொண்டால் சில குறள்களுக்கு அவர் தந்திருக்கிற விளக்கம் புதுமையானது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக தெய்வம் தொழால் என்று தொடங்கும் அந்த குறளுக்கு அவரே இரண்டு விதமாக முதலில் ஒரு பொருளை எழுதியிருக்கிறார், பிறகு அதிலிருந்து விடுபட்டு மேலும் நுட்பமாக இன்னொரு பொருளையும் தந்திருக்கிறார்.
குறளோவியம் எழுதியவர், தொல்காப்பிய பூங்கா படைத்தவர், பெரும் பெரும் பேராசிரியர்களெல்லாம் தொடுவதற்கு அஞ்சக்கூடிய ஒரு இலக்கண நூல் தொல்காப்பியம். மிகப்பெரிய பேராசிரியர்களை தடுமாறக்கூடிய அந்த நூல், அத்தகைய ஒரு திண்மையும் வன்மையும் மிக்க இலக்கண நூல், இலக்கண படைப்பு. அந்த இலக்கண படைப்பை மிக எளியவர்களுக்கும் புரியக்கூடிய வகையில எளிய நயத்தோடு தமிழுக்கு தந்தவர் தொல்காப்பிய பூங்கா தந்தவர் கலைஞர். குறளோவியம் திருக்குறள் ஆயிரக்கணக்கான மனித உள்ளங்களினுடைய ஆட்சி பண்ணக்கூடிய திருக்குறள், தமிழ் மொழியினுடைய ஒரு சிகரமாக, தமிழ் மொழியினுடைய தமிழ் இமயத்தினுடைய எவரஸ்ட் சிகரமாக விளங்கி கொண்டிருக்கூடிய திருக்குறள். அந்த திருக்குறள் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தமிழர்களுக்கும், எல்லா இடங்களிலும் பொதுவானது. அந்த திருக்குறள் காணும் இடங்களிலெல்லாம் காட்சி தர வேண்டும் என்று ஆட்சியில் இருக்கிற போது சட்டமிட்டவர் கலைஞர். சட்டத்தின் மூலம் திருக்குறளை எல்லா இடங்களிலும் பதிய வைத்த அந்த பெருமை தலைவர் கலைஞருக்கு உண்டு. திருவள்ளுவருக்கு எத்தனை வடிவங்களிலே, எத்தனை உருவங்களிலே, எத்தனை வகைகளிலே அவருடைய சிறப்புகளை வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்தியவர். ஒவ்வொரு குறளையும் ஓவியமாக்கி குறளோவியம் என்று தொடர்ந்து கட்டுரைகளாக எழுதி அந்த திருக்குறளை எளிய பாமர மக்களுக்கும் புரிய வைத்தவர் கலைஞர். அப்படிப்பட்ட அந்த கலைஞர் சொல்லுகிற அந்த சொல்லில், செய்கிற அந்த செய்யுளில், எழுதுகிற அந்த இலக்கிய எழுத்தில் எல்லாவற்றிலும் உள்ளடங்கி இருப்பது ஒன்றுதான், சமூகத்தினுடைய மேன்மை, தமிழ் சமுதாயத்தினுடைய வெளிப்பாட்டின் உயர்வு, தமிழ் சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல், தாழ்ந்து கிடக்கக்கூடிய சமுதாயமே எப்படி மேலே வர வேண்டும் என்பதற்கான குரல் தலைவர் கலைஞர் அவர்களுடைய எல்லா எழுத்துக்களிலும் எல்லா பேச்சுக்களிலும் வெளிப்படுத்தப்பட்டது.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது அண்மையில் மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய நயம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. உதிராத மலர் இல்லை, உலராத பனி இல்லை, புதிரான வாழ்க்கை இதில், புதையாத பொருள் இல்லை, உடையாத சங்கில்லை, ஒடுங்காத மூச்சில்லை, இயற்கை நியதிகளில் இறப்பும் ஒரு கூறு அன்றோ என்று இறப்பு குறித்து கவிதை எழுதியுள்ள கலைஞர் கருணாநிதி பல கவிதை மேடைகளை அலங்கரித்திருக்கிறார் என்கிறார் சுபவி.
இப்படி இலக்கிய ஆய்வாளராகவும் அவர் வந்திருக்கிறார். வெறும் இலக்கிய ரசிகராக, இலக்கியத்தில் ஏதோ சிலவற்றை எழுதுகிறவராக மட்டுமில்லை, இலக்கிய ஆய்வாளராகவும் இருந்திருக்கிறார். அதனுடைய படிப்படியான வளர்ச்சி போக்கில் கவியரங்க தலைமையை பல இடங்களில் அவர் ஏற்றிருக்கிறார். தமிழகத்தில் புகழ்பெற்ற கவிஞர்கள் எல்லாம் அவர் தலைமையில் பாடியிருக்கிறார்கள் என்பது குறிக்கத்தக்கது. மூத்த கவிஞர்களாக விளங்கிய கவிக்கோ அப்துல் ரஹ்மான், கவிஞர் வாலி தொடங்கி கவிஞர் வைரமுத்து, விஜய், கவிஞர் மேத்தா என்று அவர் தலைமையில் பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். இவ்வளவுக்கும் அவரே பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறார், எனக்கு யாப்பு தெரியாது, நான் முறைப்படி இலக்கணம் கற்றவன் இல்லை, ஆனாலும் கவிதையின் மீது உள்ள காதலால் எழுதுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் நாம் நுழுகி பார்த்தால் அவருடைய கவிதைகளிலும் ஒரு விதமான எருகை மோனை போன்ற யாப்பு இருக்கும். அதனால் தான் கவிஞர் வாலி ஒரு முறை எழுதினார், தமிழுக்கு யாப்பு உண்டு மூப்பு உண்டா என்று கேட்டார். கலைஞருக்கும் அவருடைய எழுத்துகளில் யாப்பு ஒரு ஒழுங்கு இருந்ததே தவிர அவருடைய எழுத்துகளுக்கு ஒரு நாளும் மூப்பு வந்து சேரவில்லை.
சுபவீரபாண்டியன் குறிப்பிட்ட கவிதை மேடை ஒன்றில் கலைஞருடன் தான் அனுபவித்த நிகழ்வு ஒன்றை மீட்டு பார்த்தார் கவிஞர் மூமேத்தா.
கலைஞர் அவர்கள் எப்படி ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார், ஒரு காட்சியை பயன்படுத்துகிறார், எப்படி ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறார், அந்த உணர்வின் மூலம் எப்படி மக்களினுடைய உள்ளங்களிலே தமிழை, தமிழ் மொழியினுடைய இலக்கிய நயத்தை, இலக்கியத்தினுடைய ஆற்றலை, இலக்கியம் ஒரு அலங்காரமான ஆபரணம் மட்டுமல்ல, இலக்கியம் தேவைப்படுகிற போது ஒரு ஆயுதமாக மாறும் என்பதை எடுத்துக்காட்டு. ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொன்னால், அவர் எப்படி ஒன்றை வெளிப்படுத்துகிறார், எப்படி ஒன்றை புரிந்து கொள்கிறார், எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்பது தெளிவாக இருக்கும். ஒரு விழாவிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறோம், டைரக்டர் பாலச்சந்தர் அவர்களும் கலைஞர் அவர்களும் நானும் அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். நான் பேசுகிற போது ஒரு இளைய கவிஞன் எழுதிய புது கவிதையை பாலச்சந்தர் அவர்கள் தன்னுடைய படத்திலே எப்படி அழகாக படமாக்கியிருப்பார் என்பதை நான் குறிப்பிட்டேன். விதவையே, ஒரு விதவையை பற்றி எழுதுகிறான் ஒரு இளைஞன், விதவையே நீ எவ்வளவு பரிதாபத்துக்குரியவள், உன்னை பற்றி எழுதுகிற எழுத்தில் கூட உனக்கு பொட்டு வைக்க முடியவில்லையே என்று நான் அந்த கவிதையை சொன்னேன். விதவைகள் பொட்டு வைப்பதில்லை, பொட்டு வைக்க கூடாது என்று இந்த சமூகம் கருதுகிறது. இந்த சமூகம் பொட்டு வைத்தார்களே, ஆனால் அந்த விதைகளை வேறு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறது. இதை பாலச்சந்தர் எப்படி படமாக்கி இருக்கிறார் என்பதை நான் சொன்னேன். அதாவது அந்த விதவை பொண்ணு எல்லாரும் பொட்டு வச்சிருக்கிற பாக்குற போது அவளுக்கும் பொட்டு வச்சுக்கணும்னு ஆசை. மாடியில இருக்கக்கூடிய தன்னுடைய அறையிலே போய் கண்ணாடியின் முன்னாலே நின்று கொண்டு குங்கும சிமிழை எடுத்து அப்படி பொட்டு வைக்க போறா. திறந்திருக்கிற ஜன்னல் வழியே பக்கத்து வீட்டுக்காரி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறாள். நீ விதவை, உனக்கு எப்படி பொட்டு வைப்பதற்கு உரிமை உண்டு என்று கேட்பதை போல ஒரு எள்ளி நகையாடுவதை போல பக்கத்து வீட்டுக்காரி எட்டி பார்த்து கொண்டிருப்பதை பார்க்கிற அந்த பெண்ணுக்கு பொட்டு வைக்க போன அந்த விரல் பின்வாங்கி விட்டது. இவள் பொட்டு வைத்தால் இவளை வேடிக்கை பார்ப்பதற்கும் இவளை பற்றி வினோதமாக பேசுவதற்கும் வெளியே சில பேர் காத்திருக்கிறார்கள். ஆகையினால இந்த வீட்டுக்குள் இருந்த பெண் ஒரு முடிவுக்கு வருகிறாள். அந்த குங்கும சிமிழை மறுபடியும் திறக்கிறாள். அதுல ஒரு துளி குங்குமத்தை அவள் விரலினால் எடுக்கிறாள். எடுத்த அந்த குங்குமத்தை எதிரே இருக்கிற பெரிய நிலை கண்ணாடியிலே அந்த கண்ணாடிக்கு பொட்டு வைக்கிறாள். கண்ணாடியில் பொட்டு இருக்கிறது. தன்னுடைய முகத்தை அந்த கண்ணாடியிலே அந்த பொட்டுக்கு நேரே தன்னுடைய நெற்றி துளங்குமாறு வந்து நிற்கிறாள். கண்ணாடியில இவ இருக்கா, இவருடைய நெற்றியில பொட்டு இருக்கிறது. தனக்கு பொட்டு வைத்து பார்த்து அவள் மகிழ்ச்சி அடைகிறாள். அத்தகைய பரிதாபத்துக்குரிய ஒரு பாவேர்களினுடைய நிலையை சுட்டி காட்டிய பாலச்சந்தரை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி நான் பேசி முடித்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசுகிற போது, தம்பி மேத்தா ஒரு கவிதையை சொன்னார், விதவையே நீ எவ்வளவு பரிதாபத்துக்குரியவள், உன்னை பற்றி எழுதுகிற எழுத்தில் கூட பொட்டு வைக்க முடியவில்லையே என்று சொல்லி சொன்னார். விதவை என்று நாம் எழுதுகிற போது அந்த எழுத்தில் பொட்டு வைக்க முடியவில்லை என்கிறது உண்மைதான். ஆனால் அந்த உண்மைக்கான காரணம் என்ன என்பதை மேத்தா உணர வேண்டும். விதவை என்பது தமிழ் சொல் அல்ல, விதவை என்பது வடசொல். வடசொல் என்கிற காரணத்தினாலேதான் விதவை என்ற அந்த வடசொல்லில் பொட்டு வைக்க முடியவில்லை. நீங்க விதவை என்ற சொல்லுக்கு நேரடியாக தமிழிலே இருக்கிற சொல்லை சொல்லி பாருங்கள், ஒரு பொட்டுக்கு பதிலாக ரெண்டு பொட்டு வைத்து பார்க்கலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கூட்டத்தை பார்த்து கேட்கிறார், அந்த சொல் தெரிகிறதா என்று சொல்லி. கூட்டத்தில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு இதை சொல்லுகிறார்கள். ஒரு பையன் மிக சரியான விடையை சொல்லுகிறான். தலைவர் கலைஞர் தொடர்கிறார், ஆம், கைம்பெண். கைம்பெண் என்பதுதான் விதவைக்கு சரியான தமிழ் சொல். ஒரு பொட்டுக்கு வைப்பதற்கு பதிலாக ரெண்டு பொட்டு அந்த கைம்பெண் என்கிற வார்த்தையில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப தமிழ் இனம் என்பது, தமிழ் மொழி என்பது, தமிழர்கள் என்பவர்கள் பொட்டுக்கு மேல் பொட்டு வைத்து பார்க்கிற இனம்தான் பூந்தமிழர் இனம். இருக்கிற பொட்டை அழிக்கிற இனம் அல்ல பூந்தமிழர் இனம் என்று சொல்லி அந்த தமிழர்களினுடைய பெருமையின்பால், தமிழ் சமூகத்தினுடைய மேன்மையின்பால், தமிழர்கள் கடைபிடித்த கொள்கையின்பால் அந்த சொல்லை கொண்டு போய் நிறுத்துகிறார் கலைஞர்.
கலைஞர் கருணாநிதி தனது கொள்கைகளை பரப்ப தனது எழுத்தை பயன்படுத்தினாலும் அதனை செயல்படுத்தவும் தயங்கவில்லை என்று கூறுகிறார் மு மேத்தா.
ஏழை எளியவர்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதை அவருடைய இதயத்திலிருந்து யாரும் அகற்ற முடியாத கொள்கையாக ஆணி அடித்து பதித்து கொண்டவர் கலைஞர். சமுதாயத்திலே மேல் மக்கள் என்றும் கீழ் மக்கள் என்றும் யாரும் இல்லை, பொதுமக்கள் தான் உண்டு என்பதை புரிய வைத்தவர் தலைவர் கலைஞர். ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாரதி சொன்னான். ஜாதிகள் இல்லை, சமத்துவம் வேண்டும் என்பதை நிலைநிறுத்துவதற்கு சட்டங்களின் மூலமும் தன்னுடைய சாதனைகளை செய்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். எதை சொன்னாலும் தமிழ் மொழியினுடைய மேன்மையையும் ஒரு சமுதாயத்தினுடைய விடுதலை உணர்வையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உற்சாக உணர்வையும் அவர்களை கைதூக்கிவிடுவதற்கான கடமை செய்திகளையும் எந்த இடத்திலும், அது இலக்கியமானாலும் சிறுகதையானாலும் திரைப்படமானாலும், வாழ்நாள் முழுவதும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்தவர், இடஒதுக்கீடு என்பதை கொண்டு வந்தவர், பெண்களுக்கான உரிமைகளை பெற்று தந்தவர், கை ரிக்ஷாக்களை ஒழிக்க வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தவர், அவர்களுக்கான அடுத்த வாழ்க்கையினுடைய வெளிப்பாட்டு முறைகளுக்கான வசதிகளை செய்து கொடுத்தவர், இப்படி தன்னுடைய தலைமையினுடைய ஆற்றலை, அவர் கிடைத்த மக்களினுடைய பேராதரவை, ஒரு தமிழ் சமுதாயம் தன்னை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டதற்கு, இந்த தமிழ் சமுதாயத்தையே தன்னுடைய தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு பெருமைப்படுத்தியவர் கலைஞர்.
தரமான இலக்கிய நூல்களை எமக்கு தந்திருக்கும் கலைஞர் கருணாநிதியின் சொல்லாடல் குறித்து சுபவீரபாண்டியன்.
பல்வேறு விதமான செய்திகளை அவர் எழுதியதோடு தங்க இலக்கிய பாடல்கள் பற்றி தனியாக சில நூல்களையும் கூட அவர் எழுதியிருக்கிறார். அந்த ஒரு பேடை என்று வருகிற ஒரு புத்தகம் மிக அற்புதமான நூலாக இருக்கிறது. எனவே ஒரு பாட்டுக்கான திறவுகோல் எங்கே இருக்கிறது, காலப்பேழையும் கவிதை சாவியும் என்று அவர் எழுதியிருக்கிற அந்த நூல் குறிப்பிடத்தக்க இலக்கிய தரம் வாய்ந்த நூல் என்று நாம் சொல்லலாம். இப்படி நூல்களில் மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சிலும் கூட இலக்கிய நயம் எப்போதும் இணைந்தோடும். சொற்களை அவர் பயன்படுத்துகிற போது இரட்டுற மொழிதல் என்பது அவருக்கு இயல்பாக கைவந்த ஒன்றாக இருக்கிறது. அதுவும் சிந்தித்து அமர்ந்து எழுதுகிற வரி என்றல்ல, பேசிக் கொண்டிருக்கிற போதே ஒரு ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிற போதே அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுகிற நேரத்திலும் சரி, சட்டமன்றங்களிலும் கூட அவர் அந்த இலக்கிய நயத்தை பயன்படுத்தி இருக்கிறார். அது அவருடைய இயல்பான சுபாவமாக இருக்கிறது என்றுதான் நமக்கு தோன்றுகிறது.
கலைஞர் கருணாநிதியின் எழுத்தில் மட்டுமல்ல, பேச்சிலும் இலக்கிய நயம் இயல்பாகவே வெளிப்படும் என்பதை தமிழக சட்டமன்றத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை உதாரணம் காட்டி கூறுகிறார் சுபவி.
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மயிலாடுதுறையை சார்ந்த அந்த சட்டமன்ற உறுப்பினர், திமுக கழகத்தை சேர்ந்தவர் சிட்டப்பா என்ற பெயர். அவர் எழுந்து ஒரு வினாவை கேட்கிறார், மயிலாடுதுறைக்கு விமான நிலையம் எப்போது வரும் என்று கேட்கிறார். தன் கட்சிக்காரர் எழுப்பியிருக்கிற அந்த கேள்விக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது உடனடியாக எழுந்து இப்படி ஒரு விடையை சொன்னார். என்னுடைய கட்சிக்காரர் என்பதால் நான் உரிமையாக சொல்லுகிறேன், கிட்டப்பா, இப்போதைக்கு அது கிட்டாதப்பா என்று அவர் சொன்னார். எனவே அவருடைய கிட்டப்பா என்கிற சொல்லை வைத்தே அதற்கான விடையையும் சொல்லுவது, இல்லை என்று சொல்வதையும் இனிமையாக சொல்லுவது, இவையெல்லாம் கலைஞரின் கலைகள் என்று நாம் குறிப்பிடலாம். நடிகர்கள் எம் ஆர் ராதா அவர்கள் அவருக்கு கலைஞர் என்கிற பட்டத்தை வழங்கினார். இன்று வரைக்கும் அந்த பட்டத்திற்கு உரியவராகவும் பொருத்தமானவராகவும் தகுதி மிக்கவராகவும் கலைஞர் அவர்கள் விளங்குகிறார். அவருடைய நெஞ்சுக்கு நீதி வாழ்க்கை வரலாற்று நூல்கள் 6 தொகுதிகள் வந்திருக்கின்றனவே, அவற்றுள்ளேயே கூட பல இலக்கிய நயமான செய்திகள் உண்டு.
அரசியலுக்காக இலக்கியத்தை பயன்படுத்திய கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய நயத்தை தமிழ் மக்கள் என்றும் மறக்க மாட்டார்கள் என்று கூறி முடிக்கிறார் சுபவீரபாண்டியன்.
இலக்கியம் என்பதை தொடக்கத்தில் அவர் தன் அரசியலுக்கான ஆயுதமாக கையில் எடுத்தாலும் கால ஓட்டத்தில் அவருக்குள் இருந்த இலக்கியம் வெளிப்பட்டது, அவருக்குள் இருந்த இலக்கிய அறிவு மேலும் மேலும் வளர்ந்தது. அதற்கு அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவு என்கிற இரண்டும் காரணமாக இருக்கின்றன. கலைஞரின் இலக்கியங்கள் காலத்தை தாண்டி வாழும். கலைஞர் அவர்களை விட்டுவிட்டு எப்படி தமிழக வரலாற்றை யாராலும் எழுத முடியாதோ, அப்படியே தலைவர் கலைஞர் அவர்களை விட்டுவிட்டு தமிழகத்தின் இலக்கிய வரலாற்றையும் கலை உலக வரலாற்றையும் கூட எழுத முடியாது என்பதுதான் உண்மை. எனவே கலைஞரின் இலக்கிய நயம் எண்ணி போற்றத்தக்கது, எண்ணி என்பதற்கது. நன்றி, வணக்கம்.
விதவை மறுமணம், ஜமீன்தார் முறையை ஒழித்தல், மத பாசாங்குத்தனத்தை ஒழித்தல், தீண்டாமை அழிப்பு மற்றும் பல மரபுசாரா கருப்பொருட்களை கலைஞர் கருணாநிதி எழுதிய பல்வேறு கவிதைகள், கடிதங்கள், புத்தகங்கள், வரலாறு, வரலாற்று நாவல்கள், இசை, வசனம், நாடகங்கள், கட்டுரைகள், சிறுகதைகள் போன்ற எல்லாவற்றிலும் நாம் காணலாம். தமிழ் கூறும் நல்லுலகு இந்த மகா கலைஞனின் இலக்கிய நயத்தை என்றும் மறவாது என்று கூறி முடிக்கிறார் கவிஞர் மு. மேத்தா.
அவருக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது எது என்று சொல்லி சொன்னால், தமிழ் சமூகம், தமிழ் சமூகத்தினுடைய மேன்மை, உலக மக்களினுடைய உயர்வு, ஒடுக்கப்பட்டவர்களினுடைய நியாயம் இவற்றின்பால் எல்லாவற்றையும் இலக்கியத்தை அதன்பால் கொண்டு போய் நகர்த்திய மிகச் சிறந்த மாமனிதர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களை காலம் எப்போதும் தன் தலையில் வைத்து தூக்கி வைத்து போற்றிக் கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கை தமிழ் மக்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் உண்டு. எல்லா தமிழ் மக்களின் சார்பாகவும் அந்த உணர்வை நானும் பிரதிபலித்து ஆஸ்திரேலிய வானொலி நண்பர்களிடத்திலிருந்து நேயர்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil